குதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பே. சந்தானம் அவர்கள் கடல்சார் வணிகமும் வளங்களும் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று தேசிய கடல்சார் தினத்தை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் முனைவர் சந்தானம். நான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடல்சார் அறிவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன்.
சார், இப்போ இன்றைய தினம் தேசிய கடல்சார் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அதுபோல் இப்போ வந்து கடல்சார் தினத்தில் வந்து இந்த கடலில் வந்து என்னென்னலாம் இருக்குது, இப்போ இந்த கடல்சார் தினம் அப்படிங்கிற வகையில் அதோடைய வரலாறை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார்.
தேசிய கடல்சார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தேசிய கடல்சார் தினம் என்பது 1964ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய கடல்சார் தினம் என்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது இந்த தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுவதின் முக்கியமான நோக்கம் நம்ம சர்வதேச பொருளாதாரம், கடல் வணிகம் ஆகியவற்றை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே உருவாக்குவதற்கும், மற்றும் கடல் சார்ந்த துறைகளில் பெரிய சாதனைகள் புரிந்த ஆய்வாளர்கள், கடல் ஆய்வாளர்கள், கடல் விஞ்ஞானிகள் பற்றிய அவங்களுடைய பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் இந்த தேசிய கடல்சார் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுவதின் முக்கியமான நோக்கம் பாதுகாப்பான கடற்பயணம் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பது குறித்த ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆண்டு இந்த கடல்சார் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்பரப்புகள் இருக்கிறது. நம்ம கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை பகுதிகள் என்று இரண்டு வகையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா சுமார் 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடற்கரை பகுதிகள் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 95% அதிகமான நம்ம கடல் வணிகம் வந்து கடல் வழியாக தான் நடக்குது. அது வந்து சுமார் 70% அதிகமான பொருட்கள் வந்து கடல் வழியாக தான் இந்த வணிகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நம்ம இந்தியாவில் வந்து கடல் வணிகம் எப்போ ஆரம்பிச்சதுனாக்கா கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கடல் வணிகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பனாக்கா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த தோன்றிய காலகட்டத்திலேயே மெசபடோமியா காலத்தில் இந்த நம்மளுடைய இந்திய திருநாட்டில் வந்து கடல் வணிகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடல் வணிகம் முதன் முதல்ல யாரு தொடங்கினது இந்தியாவில்னு பார்த்தாக்கா 1488 ஆண்டுகளில் வாஸ்கோடகாமா அப்படிங்கிற ஒரு ஐரோப்பியாவிலிருந்து ஒரு மனிதர் நம்ம இந்தியாவுக்கு கடல் வழியாக கடல் வணிகத்தை முதன் முதல்ல தொடங்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கடல் வணிகன்றப்ப பேசுறப்போ முதல் கப்பல் கட்டும் தலைமை, ஏன்னா கப்பல் தான் வந்து கடல் வணிகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வாகனம் அப்படின்னு சொல்றீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னாக்கா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம். அந்த விசாகப்பட்டினம் என்ற இடத்துல 1941ஆம் ஆண்டு முதல் கப்பல் கட்டும் தளம் நம்ம இந்திய நாட்டில் அமைக்கப்பட்டது. இதை வந்து 1952ஆம் ஆண்டு இந்த கப்பல் கட்டும் தளத்துக்கு இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், இந்துஸ்தான் கப்பல் அமைக்கும் தளம் என்று பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த யாரு முதன் முதல்ல இந்தியாவில் கப்பலை கண்டுபிடிச்சது இல்லை கப்பலை உருவாக்குனதுன்னு நம்ம வரலாறு பார்க்குறப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்து நாகரிகத்து அப்போ ஹரப்பான்ஸ் நாகரிகம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் தான் வந்து, அதாவது சுமார் கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம இந்தியாவில் வந்து முதல் ஷிப் வந்து கட்டப்பட்டது. கடல் வணிகத்தினுடைய மிக முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடல் வழியாக கடல் மார்க்கமாக பொருட்களை ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது. இது ஏன்னாக்கா கடல் வழியாக செய்கிறப்ப நமக்கு வந்து செலவு வந்து குறையும். நம்ம ரோடு வழியாகவோ இல்லை விமானம் மூலமாகவோ இல்லை ரயில் வழியாகவோ பண்ணுறப்ப விட நம்ம கடல் வழியாக கப்பல் மூலமாக நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பொருட்செலவு வந்து ரொம்ப குறையுது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது எந்த வகையில் இந்த கடல் வணிகம்ங்கிறது நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி உகந்ததாக இருக்குதுனாக்கா நம்ம இந்த சர்வதேச கடல் வணிகத்தின் வழியாக நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய அந்த அந்நிய செலாவணி வந்து நமக்கு வருது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த போர்ட்டு நம்ம அந்த துறைமுகங்கள்லாம் கட்டணும், அது வழியாக அதே மாதிரி அந்த கடல் பொறியியல் தளங்கள் அமைப்பது, இது சம்பந்தமாக நிறைய வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வசதிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வரப்போ இது மூலியமாக நம்மளுடைய நாட்டினுடைய வருமானம் பொருளாதாரம் அபரிதமாக வளர்ச்சி அடையுதுங்கிறது தான் உண்மையான ஒரு, இதுதான் என்னுடைய முக்கியமான இந்த கடல் வணிகத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு.
சார், இப்போ இந்த அதாவது கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பூமியில் வந்து வாகனங்கள் பேருந்துகள் எப்படிலாம் இருந்து மக்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வகையில் இருக்கோ, அதுபோல் வந்து கடல் மார்க்கமும் அந்த கப்பல் மூலியமாக பொருட்கள் ஈட்டுவதிலேருந்து ஆட்கள் போகும் பயணங்கள் செய்வதற்கான வகையிலையும் அதே நேரத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயங்களையும் பண்ணியிருக்கிறதாகவும் சொன்னீங்க. இதை தாண்டி இந்த கடல்சார் தினத்தில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் கனிம வளங்கள், அதாவது நம்மளுடைய கனிம வளங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்முடைய நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய இப்போ உதாரணமாக மீன்கள் இது போன்ற பல விஷயங்களும் வந்து இருக்குது, அது நமக்கு எந்த அளவுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லலாமே.
கண்டிப்பாக சார், இப்போ நம்ம கடல் வளங்கள்னு நம்ம பார்க்குறப்போ அதில் நிறைய வளங்கள் இருக்குது. கடல் வந்து ஒரு ஒரு பெரிய அமுத சுரபின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ வளங்கள் இருக்குது கடலில். நம்ம கனிம வளங்களாச்சும் இல்லை பெட்ரோலு ஆயில் வேறு கேஸ் என மருந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடல்ல இருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க. உப்பு வந்து ஒரு பெரிய கனிம வளம் தான், மினரல்ஸ் கோல்டு இருக்குது கடலுக்கடியில் கோல்டு இருக்குது. அப்புறம் தாது பொருட்கள் அதாவது மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மேங்கனூஸ் நாடுல்ஸ் அது மாதிரி நிறைய கனிம வளங்கள் இருக்குது. கடலுக்கடியில் இருந்தால் நிறைய நம்ம பெட்ரோலியம் கேஸு ஆயில்லாம் வந்து நம்ம எடுக்கிறோம் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு. இதுவெல்லாம் கனிம வளங்கள். அதை தவிர முக்கியமான ஒரு வளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதாவது புரதச்சத்து மிகுந்த ஒரு உணவு, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான ஒரு ஒரு இன்றியமையாத அதே மாதிரி விலை குறைவான ஒரு உணவு, புரதச்சத்து மிகுந்த ஒரு உணவு எதுன்னு கேட்டிங்கனாக்கா மீன் தான். மீன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வயது குழந்தைகள் முதல் 100 வயது வயதானவர்கள் வரை சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு அருமையான ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக வந்து செரிமானம் ஆகிடும், அதில் நிறைய புரதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லப்படுகிற நிறைவு பெற கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து தாது பொருட்கள் மினரல்ஸு விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது. இந்த மீன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு நேச்சர் கிஃப்ட்னே சொல்லலாம், அதாவது இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம் வந்து மீன்கள். இந்த மீன் வளங்கள் வந்து கடலில் நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டிலே கூட பார்த்திங்கனாக்கா இப்போ 2021 சென்சஸ் படி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 28.06 மில்லியன் ஃபிஷர்மேன் மீனவர்கள் இருக்காங்க. இந்த மீனவர்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் தான். இந்த கடல் தான் வந்து ஒரு பெரிய வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீன்கள் மூலியமாக மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா 28 மில்லியன் ஃபிஷர்ஸ் அதாவது ஃபிஷர்மேன் மீனவர்கள் பயன்படுறாங்க, டைரக்ட் பெனிஃபிஷியர் சொல்லுவாங்க. அதை மீனை சாப்பிட்றது மூலியமாக பயன்படுறதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஒரு 30 மில்லியனுக்கு மேலே வந்து மீன் உணவு சாப்பிட்ற நம்ம மக்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதனால் அந்த மீன் வளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு இயற்கை வளம். அதை தவிர வேற என்ன இருக்குன்னாக்கா கடலில் பார்த்தீங்கன்னாக்கா பாசிகள் இருக்குது. கடலில் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு இயற்கை உணவு என்னன்னு கடல் பாசிகள். கடல் பாசிகளும் வந்து உணவாக நம்ம சாப்பிடலாம், மனிதர்கள் உணவாக சாப்பிடலாம். அதில் நுண்பாசிகள்னு இருக்குது, அப்புறம் சீவீடுன்னு சொல்கிற ஒரு கடல் பாசிகள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறால் நண்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக நம்ம மக்கள் மக்கள் வந்து உணவாக எடுத்துக்கலாம் நம்ம. அதை தவிர வேறு என்ன கடல் இருக்குன்னாக்கா கடலில் வந்து இந்த பவளப்பாறைகள்னு சொல்லிட்டு ஒரு 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 அருமையான ஒரு பவளப்பாறைகள்னு சொல்லுவோம், அது கோரல் ரீஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோரல் ரீஃப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே கோரல் ரீஃப்ஸ் இருக்கோ பவளப்பாறைகள் இருக்கோ அந்த இடத்துல மீன் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க, கடலோரமாக இருக்கிற மேங்குரூவ் ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேங்குரூவ் ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல நிறைய கடல் வளம் இருக்கும். ஸோ இதையெல்லாம் இன்டைரக்டாக வந்து இந்த பவளப்பாறைகள் அந்த அலையாத்தி காடுகள் என்று சொல்லப்படுகிற சதுப்பு நில காடுகள்லாம் வந்து மீன் வளத்தை அதிகப்படுத்துது. இந்த மீன்களை வந்து பிடித்து நம்ம வந்து நம்மளுடைய உணவு தேவைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்றுமதி செஞ்சு நம்மளுடைய ஃபாரின் எக்கானமி அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலாம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானமும் இதன் மூலயமா உயருது. இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சியின் முடிவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கனாக்கா உலகத்திலேயே இந்தியா வந்து 3வது பெரிய நாடு, மீன் பிடிக்கிறதுல 3வது பெரிய நாடு இந்தியா. அதில் வந்து மீன் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். இப்போ 2021-22 காலகட்டங்களில் எவ்வளோ மீன் நம்ம வந்து நம்ம இந்தியாவில் எவ்வளோ பிடிச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 16.2 மில்லியன் டன்ஸ் வந்து மீன் நம்ம கடல்லேருந்து பிடிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம மீன் வளர்க்குறது மூலிமா 12.12 மில்லியன் டன்ஸ் மீன் வளர்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு தேவையும் பூர்த்தி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டு வருமானம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமாகிருக்குன்னா இந்த 21-22 காலகட்டங்கள் ஆண்டு காலகட்டங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 1.24% நம்மளுடைய கண்ட்ரியினுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்ன சொல்கிறேன்னாக்கா 7.76 அமெரிக்க டாலர்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு மீன் மூலிமா நமக்கு வருமானம் வந்திருக்கு. அது எவ்வளோனாக்கா இந்த 2021-22 காலகட்டங்களில் 1.36 மில்லியன் மெட்ரிக் டன் மீன்கள் வந்து நம்ம உருவாக பிடிச்சிருக்கோம் கடல்லேருந்து. இதன் மூலிமா 7.76 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்கு, நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மீன்ங்கிறது பார்த்தீங்கனாக்கா ஃபிஷரு மீன் இந்த மீன் சம்மந்தப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உலக நம்ம இந்தியாவுடைய மொத்த வருமானத்தில் 17% வருமானம் வந்து எதன் மூலிமா வருதுனாக்கா நம்ம மீன்கள் மூலிமா தான் வருது. மீன் அதாவது மீன் கடல் உணவு மூலிமா வந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துறதுல நம்மளுடைய கடல் மற்றும் கடல் சார்ந்த உணவுகள் வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இது எவ்வளோ நம்ம வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்குன்னு பார்க்குறப்போ 2022-23 காலகட்டங்களில் அந்த வருடத்தில் நம்ம வந்து 26.73% நம்ம வந்து உலக நாடுகளுக்கு நம்ம வந்து மீன்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இது மூலயமா நமக்கு பெறப்பட்ட வந்த வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 57,586 கோடி. அதாவது அமெரிக்க டாலரில் சொல்கிறப்போ 7,759 மில்லியன் டாலர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடல் வளம். ஸோ கடலில் வந்து அவ்வளோ ஒரு வளங்கள் இருக்குது. அந்த வளங்களை வந்து நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும். நம்ம வந்து நம்மளுடைய தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கலாம், நம்மளுடைய ஏற்றுமதி செய்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கலாம். இப்போ கடலில் மீன்கள் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன உயிரினங்கள் இருக்குதுன்னு அப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடல் நுண்பாசிகள், அதாவது இந்த ஸ்பைரலினான் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து நுண்பாசி, அதாவது இது வந்து மைக்ரோ சைஸில் தான் இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. இந்த கடல் நுண்பாசிகள்ங்கிறது பார்த்தீங்கனாக்கா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு உயிரினம். இது வந்து என்ன தாவரம் தான் இது, அது அது வந்து நுண்பாசிங்கிறது மைக்ரோ ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து தாவர வகையை சேர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குனாக்கா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இந்த விட்டமின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அஸ்டாசாந்தின் கரோட்டினாய்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நம்ம சந்திர மண்டலத்துக்கு ஆராய்ச்சிக்கு பண்ண போகிறவங்களாம் என்ன சாப்பிடுவாங்கன்னா இந்த ஸ்பைரலினா தான் சாப்பிடுவாங்க. அதாவது இந்த ஒரு கேப்சூல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்றது ஈக்குவலான கலோரி எனர்ஜி வந்து நம்ம அந்த ஸ்பைரலினா கொடுக்குது. அதுமாதிரி ஸ்பைரலினா மாதிரி நிறைய நுண்பாசிகள் இருக்குது, டுனாலியல்லா அதுமாரி குளோரல்லா, இது எல்லாமே நம்ம வந்து மனிதர்கள் நம்ம உணவாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்பாசிகள்லேருந்து இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை, அதாவது இப்போ நம்ம பெட்ரோல் பதிலாக பாசில் ஃபியூலுக்கு பதிலாக நம்ம பயோஃபியூல் பயோடீசல் அப்படிங்கிறது தயாரிக்கிறோம். இந்த கடல் நுண்பாசிகள்லேருந்து பயோடீசல் தயாரிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதிலிருந்து நிறைய கெமிக்கல்ஸ் எடுக்கலாம், நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது கேன்சரு டியூமரு இது எய்ட்ஸ் இதுக்கு இதெல்லாம் குணப்படுத்துகிற கடல் நுண்பாசிகள். கடல் நுண்பாசி மட்டும் கிடையாது, கடல் தாவரங்கள், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் பாசி சீவீடுன்னு சொல்லுவாங்க. இந்த சீவீடு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் உலகத்தில் ஜப்பான் சைனாலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீவீடை சாப்பிடுவாங்க கடல் பாசி. அது ரொம்ப நல்லது, இதில் நிறைய இந்த மினரல்ஸ் பாஸ்பரஸு ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த பிக்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிறமிகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய இந்த கொரோனா டிசீஸ்லாம் கூட வராது. ஆக்சுவலாக அந்த அஸ்டாசாந்தின் ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த நுண்பாசிகள் அதே மாதிரி இறால், இறாலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இந்த அஸ்டாசாந்தின்னு சொல்கிற இந்த நிறமிகள், இந்த நிறமிகள் நம்ம நிறைய எடுக்கிறப்போ பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வியாதிகள் வராது. முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் வந்து இறால் நம்ம நிறைய சாப்பிட்றப்போ நம்ம அதுக்கு கொரோனா வராதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா அதில் இருக்க அந்த சத்துக்கள் நிறமிகள். அது மட்டும் இல்லாமல் நண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கடல் உணவு. ஆக்சுவலாக இப்போ நமக்கு சளியெலாம் பிடிச்சிச்சு வச்சுக்கோங்க, சளி இருமல் இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த நண்டு அந்த டைமில் நண்டு சாப்பிட்றப்போ அதில் இருக்கிற அந்த மெடிசினல் காம்பவுண்டு வந்து இந்த சளியை வந்து கியூர் பண்ணிவிடும். ஸோ அது மாதிரி நிறைய கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக அதே மாதிரி அதில் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஸ்பாஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்பாஞ்சுனா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு, அதே மாதிரி கடலில் வந்து மெரைன் ஸ்பாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்குங்க. அந்த உயிரினம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குனாக்கா ஒரு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடக்கும், அது ஒரு மூவ் ஆகாது, அது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள், அதாவது கடலில் இருக்கிற உயிரினத்திலேயே மருத்துவ குணம் அதிகமாக உள்ள ஒரு உயிரினம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெரைன் ஸ்பாஞ்சு. அந்த ஸ்பாஞ்சு எடுத்து அதில் இருந்து மெடிசின் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேன்சர், டியூமர், அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு, இது மாதிரி நிறைய டிசீஸுக்கு, சொரியாசிஸு, ஸ்கின் கேன்சர், அதுக்கு வந்து நிறைய அந்த இதுக்கு மருந்துகள் வந்து அந்த மெரைன் ஸ்பாஞ்சிலிருந்து சொல்லிட்டு எடுத்து தயாரிக்க இப்போ நிறைய மருந்துகள் வந்து நம்ம மார்க்கெட்லேயே இருக்குது, மெடிக்கல் ஷாப்பில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் மோர் தென் 100 மேற்பட்ட மருந்துகள் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில், அது இந்த மெடிசன் அதாவது டேப்லெட் ஃபார்மில், அயின்மெண்ட் ஃபார்ம்லாம் இருக்கு, எல்லாமே கடல்லிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பவளப்பாறைகள், அப்புறம் வந்து இந்த கடல்ல வந்து இந்த இங்க இந்த ஜெல்லி மீன்கள் சொல்லுவாங்க, ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து நிறைய மருந்துகள் தயாரிக்கிறாங்க. ஜெல்லி ஃபிஷ் நம்ம சாப்பிடலாம், ஒரு சில ஜெல்லி ஃபிஷ் வந்து நம்ம மனுஷன் நம்ம சாப்பிடலாம், ஜப்பான்லாம் சாப்பிட்றாங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேங்குரூவ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த அலையாத்தி காடுகள், அலையாத்தி காடுகள் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா அந்த கடல் ஓரமா இருக்கும், கடலுக்கு உள்ள இருக்காது, ஆனால் அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப் போன்ற தீவு பகுதிகளில் கடல்ல இருக்கும். அந்த அலையாத்தி காடுகள் மேங்குரூவ் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து நிறைய மெடிசின், அதுலேருந்து மேங்குரூவ் டீலாம் ப்ரொவ் பண்ணுறாங்க, மேங்குரூவ் டீ இருக்குது, அப்புறம் நம்ம கொசுவை ஒழிக்கிறதுக்கான அழிப்பதற்கான அந்த மஸ்கிட்டோ ரெஃபலண்ட்லாம் அதுலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது, அதாவது நுண்கிருமிகளை ஆரம்பித்து கடல் பறவைகள், கடல் பறவைகள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அது என்ன பண்ணுன்னா ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணும், மைக்ரேட் பண்ணி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும். அப்போ போகிறப்ப அந்த கடல் பறவைகள் என்ன பண்ணுன்னா கடலில் கிடக்கிற வேஸ்ட்டு, இந்த டெட்டு பிளான்ட் அனிமல்லாம் இருக்கு இல்லையா, செத்துப்போன அழுகிப்போன விலங்கு உயிரினங்கள், வேற என்னென்ன கடலில் வந்து கழிவுகள் இருக்கோ அந்த கழிவுகளை எல்லாத்தையும் அந்த கடல் பறவைகளும், கடல் ஆமைகள், கடல் ஆமைகள் வந்து நம்ம நாட்டில் 5 வகையான வகைப்பட்ட கடல் ஆமைகள் இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணணும்னா அந்த கடல் இருக்கிற அந்த அழுகி போன வேஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு கடலை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டால்ஃபின், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டால்ஃபின், வேல், இது எல்லாமே வந்து திமிங்கலம், டால்ஃபின்னா ஓங்கின்னு சொல்லுவாங்க தமிழில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. அதே மாதிரி கடல் பசு இருக்கு, கடல்ல கடல் பசு இருக்குங்க, கடற்குதிரைன்னு ஒரு வகையான மீன் இருக்கு. இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மெடிசினல் வேல்யூ, ஆனால் அதை வந்து பிடிக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வந்து அழியிற நிலையில இருக்கு. ஆனால் சொன்ன மாதிரி இந்த பாக்டீரியா, அதாவது நுண் உயிரிகள்ல இருந்து பாலூட்டிகள் வர நிறைய உயிரினங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம நல்ல பாம்பு தான் ரொம்ப விஷமான ஒரு பாம்பு இல்லையா நிலத்துல, அதை விட 50 விஷமுள்ள ஒரு பாம்பு கடல்ல பாம்பு இருக்கு. அந்த கடல் பாம்புல இருந்து என்ன பண்றாங்கன்னா அதனுடைய விஷத்தை எடுத்து அதுலேருந்து நிறைய நம்ம மனிதனுடைய வியாதிகளை போக்குவதற்கான நிறைய மருந்துகள்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய உயிரினங்களுக்கு, அதாவது நம்ம அதாவது உலகத்திலேயே வந்து 17 இந்த வளங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தாவரம், விலங்குகள் எல்லாமே அதிகமாக இருக்கிறது 17 தான் உலகத்தில், அதில் இந்தியாவும் ஒரு நாடு. இந்தியா வந்து நம்ம 8வது இடத்துல இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம கடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவரம், கடல் தாவரம், கடல் விலங்குகள் அந்த அளவுக்கு உயிர் அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 அதிகமான உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 17,000 அதிகமான உயிரினங்கள் நம்ம இந்திய கடலில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒவ்வொன்றுமே வந்து உணவாகவும் பயன்படுது, மருந்தாகவும் பயன்படுது, அதேமாரி அதுலேருந்து நிறைய நேச்சுரல் கேஸ், அது இயற்கை வாயுக்கள், இயற்கை என்னது நம்ம அந்த பயோ எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, பெட்ரோலுக்கு பதிலாக பயோ ஃபியூல், இது எல்லாமே வந்து தயாரித்து எல்லாமே பயன்பாடத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம கடல் வந்து ஒரு மிக ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு ஒரு வளம். அந்த கடல் வளத்தை பாதுகாக்கணும். இந்த கடலில் வந்து கடற்புற்கள்லாம் இருக்குது, கடல் புற்கள், இந்த கடல் புற்கள், அந்த கடல் பாசிகள் சொன்னேன் இல்லைங்களா, அதேமாதிரி இந்த அலையாத்தி காடுகள், இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இது என்னன்னாக்கா இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சு, நம்ம பூமி வந்து வெப்பமயமாக அதெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கு, பூமி வந்து வெப்பமயமாக அதெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நம்ம பூமியில் வந்து அதிகம் வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கு, அதிகமாகறதுனால என்ன ஆகுதுனாக்கா நிறைய வியாதிகள் வருது, புதுசு புதுசாக வியாதிகள் வருது, சிக்கன் குன்யா அது மாதிரி நிறைய வியாதிகள்லாம் வருது. இந்த கடல் புற்கள், கடல் தாவரங்கள்னு சொல்லப்படுகிற இந்த கடல் பாசிகள், கடல் புற்கள், அந்த அலையாத்தி காடுகள், அதே மாதிரி இந்த கடல் நுண்பாசிகள், இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுனாக்கா ஒளிச்சேர்க்கை செய்யும், ஒளிச்சேர்க்கை செய்து ஆக்சிஜனாக மாற்றுது. உங்களுக்குல நான் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன். நம்ம அந்த கடல் தாவரங்கள் என்ன பண்ணுதுனாக்கா நான் வளிமண்டலத்தில் இருக்கிற 25% அதிகமான கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு 50% அதிகமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது ஒளிச்சேர்க்கை செய்து. நமக்கு வந்து 50% அதிகமான ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னா கடல்லேருந்து தான் வருது. அந்த அளவுக்கு கடல்ல இருக்கிற உயிரினங்கள் வந்து நம்ம மனிதனுக்கு அருமையான ஒரு சேவை செய்யுது. அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்து, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நச்சுவாயு, அந்த நச்சுவாயை எடுத்துக்கிட்டு ஒளிச்சேர்க்கை செய்து நமக்கு தேவையான பிராணவாயுவை கொடுக்குது. ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிறத பிராணவாயு கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, மழையே கடல்ல தான் உருவாகுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடல்ல வந்து நான் அந்த சொன்னேன் இல்லையா நுண்பாசிகள், அதில் நுண்பாசிகளில் டயட்டம்னு ஒரு குரூப்பாக இப்போ இருகலன் பாசிகள் சொல்லுவாங்க. இந்த பாசி என்ன பண்ணுதுன்னா கடலுக்கு அடியில் போய் என்ன பண்ணுதுனா அதுலேருந்து ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. என்ன கெமிக்கல்னா டைமீத்தைல் சல்ஃபைடு, டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைமீத்தைல் சல்ஃபைடுங்கிறது நம்ம வளிமண்டலத்துக்கு வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற கேஸோடு சேர்ந்து என்ன பண்ணுதுனாக்கா மேகமாக உருவாகுது. இந்த மேகம் தான் நமக்கு மழையா வருது. நமக்கு எல்லாம் என்ன தெரியும்னாக்கா கடல்லேருந்து நீர் ஆவியாகி அந்த ஆவியான மூலிமா மேகம் உருவாகி மழை வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் நீர் ஆவியாகப்போ அந்த கடல் இருக்கிற அந்த டயட்டம் என்று சொல்லப்படுகிற அந்த இருகலன் பாசிகள், நுண்பாசிகள் டிஎம்எஸ் டைமீத்தைல் சல்ஃபைடுன்னு ஒரு கெமிக்கல் அது ரிலீஸ் பண்ணுது. அது வந்து நம்ம வளிமண்டலத்துக்கு வந்த உடனே அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற அந்த நைட்ரஜன் மற்ற கேஸோடு சேர்ந்து நம்ம அந்த மேகத்தை உருவாக்கி அந்த மேகம் தான் மழையா வருது. ஸோ இவ்வளவு ஒரு அருமையான பணிகளை நம்ம மனித குலத்துக்கு இந்த கடல் செய்யுது. மழை கொடுக்குது, அதேமாதிரி ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குது, நச்சுவாயுன்னு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதன் முதல் உயிரியே தோன்றது எங்க இருந்துச்சுனாக்கா கடல்ல தான் தோணுச்சு. நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்னென்னமோ உயிரி இருக்கு, பறவைகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மனிதர்கள் இருக்கும். முதல் உயிரி எங்க தோன்றுச்சுனாக்கா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கடல்ல தான் முதல் உயிரி தோன்றுச்சு. அந்த உயிரி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த அந்த நீலப்பசும் பாசிகள் சொல்லுவாங்க, ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நுண் பாசி. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஈகோசிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வளம். இந்த ஆனால் இந்த கடல் பார்த்தீங்கன்னாக்கா கடல் வளம் சமீப காலமாக நிறைய மாசுபடுது. என்ன எது எதுனால மாசுபடுதுனாக்கா நான் சொல்றேன் இல்லையா அந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சு, பொல்யூஷன். நம்ம வந்து நிறைய அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம வீட்டில இருந்து யூஸ் பண்ற ஆள் எல்லா வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியில இருக்கிற தொழிற்சாலைகள் இருக்கிற எல்லா கழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க போகுதுனாக்கா ஆத்து வழியா ஆத்துலேருந்து கடலுக்கு போகுது. இதனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய வந்து செத்துருதுங்க. எதனாலனாக்கா இந்த பொல்யூஷன். முக்கியமா சொல்ல போனா இந்த நம்ம பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பிளாஸ்டிக் வந்து கடலுக்கு போயிட்டு கடல்ல என்ன ஆகுதுனாக்கா அது அப்படி இந்த பெருசா பெரிய பிளாஸ்டிக் எல்லாமே சின்ன சின்னதா உடஞ்சிரும். உடஞ்சதுனால இந்த மீன், இறால், நண்டு, நான் சொன்ன மாதிரி பவளப்பாறைகள், அது மட்டும் கிடையாது இந்த பிளாங்டான் என்று சொல்லப்படுகிற இந்த மிதவை உயிரினங்கள், மிதவை உயிரினங்கள் தான் கடல்ல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் உணவு. அந்த தாவர மிதவை உயிரினங்கள், விலங்கு மிதவை உயிரினங்கள் சொல்லுவாங்க, பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கடல்ல இருக்கிற மீன் குஞ்சிலிருந்து நம்ம திமிங்கலம் வரைக்கும் உணவே இதுதான். இப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கடலுக்கு போன உடனே அங்க போயிட்டு இந்த பெருசா இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் உடஞ்சி மைக்ரோ பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை இந்த பிளாங்டான் சாப்பிட்டு இந்த பிளாங்டான்ல இருந்து மீனுக்கு போகுது, மீனுமே டைரக்டா சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி இந்த கோரல் பவளப்பறைகள்லாம் சாப்பிடுது. ஸோ இதனால இந்த பிளாஸ்டிக்கு மற்ற இதர கழிவுகள்லாம் கடல்ல போய் சேர்ந்த உடனே இதனால கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய அழியுது. இந்த கடல் வாழ் உயிரினங்கள் வந்து ரொம்ப முக்கியமான உயிரினங்கள் நமக்கு. நமக்கு மீன், புரதச்சத்து, ஆக்சிஜனை கொடுக்குது, மழை உருவாக்குது, எல்லாமே கடல் தான். இந்த கடல் வந்து மாசுபட்டு போய் கடல் உயிரினங்கள்லாம் செத்துடுச்சுனாக்கா நம்ம மனிதர்களுக்கு தேவையான உணவு வந்து எதிர்காலத்தில் கிடைக்காது. நம்மளுடைய சந்ததிகளுக்கு தேவையான உணவு வேணும்னாக்கா கடலை வந்து பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கடல் வளம். கடலை பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய முக்கியமான ஒரு கடமை. இந்த அருமையான இந்த தேசிய கடல்சார் தினத்தில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது கடல் வந்து எதிர்காலத்தில் கடல் தான் நமக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செய்ய போகுது. உணவு, நீர், எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்ய போகிறது கடல் தான். அந்த கடலை மாசுபடுத்தாமல் நமக்காகவும் நம்மளுடைய சந்ததிகளுக்காகவும் பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை.
தேசிய கடல்சார் தினமான இன்று கடலில் இருக்கக்கூடிய கனிம வளங்களாக இருக்கட்டும், உயிரினங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்தினால் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான வகையில் பல தகவல்களையும் இன்றைய தினம் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நன்றி சார். இந்த ஒரு அருமையான இந்த தேசிய கடல்சார் தினத்தில் எங்களை அழைச்சி நம்ம புதுகை பண்பலை நேயர்களுக்கு கடல் வணிகம், கடல் பொருளாதாரம் மற்றும் கடல்சார் வளங்களை பற்றிய ஒரு ஒரு தகவலை கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்த புதுகை பண்பலை கடல்சார் அறிவியல் துறை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இந்த தகவல்களை கேட்ட நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பே. சந்தானம் அவர்கள் கடல்சார் வணிகமும் வளங்களும் என்ற தலைப்பில் வழங்கிய உரையை நமது பண்பலையில் கேட்டோம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.